கடந்த இரண்டு செய்திகளிலே நாங்கள் எங்களுக்கு நியமித்த தேவனாலே நியமிக்கப்பட்ட இடத்தை நாம் அறிந்து அதிலே ஜீவிப்பது, தேவன் ஏற்கனவே எங்களுக்கு வாழ்க்கையிலே சரீரப்பிரகாரமாக ஒரு தேசத்தை, ஒரு பட்டணத்தை, ஒரு கிராமத்தை அல்லது அவர் தெரிவு செய்திருக்கிற ஒரு சபையை, அவராலே தெரிவு செய்யப்பட்ட ஊழியத்தை, சகலத்தையும் நமக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். ஆனால் இவைகளிலே நாம் நிலைத்திருந்து இதில் ஜீவிக்காவிட்டால் தேவனுடைய அநாதி திட்டத்தை நாம் ஜீவித்து முடிக்க முடியாது. திருப்தி அடைந்த ஜீவியம் நமக்கு இருக்காது. We will never fulfill God's plan for our lives. தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த மகத்தான ஒரே திட்டம் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் அதை அடைய முடியாது. இது நம்முடைய நித்தியத்தை நமக்கு ஒவ்வொருவருக்கும் அது பாதிக்கும். ரட்சிப்பு அடைந்திருக்கலாம், அது ஒரு காரியம். ஆனால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி வாழ்க்கையை முடிப்பது அது இன்னும் ஒரு காரியம். ஆதாம் எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்டார். என்ன செய்கிறாய், எப்படி இருக்கார் என்று சொல்லிக்கா கேள். அதாவது அவனுடைய ஆவிக்குரிய ஸ்தானத்தை விட்டு விலகினான், முரட்டாட்டம் பண்ணி சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தான். அதன் பிறகு மரங்களுக்கு பின்னாலே ஒளிந்து கொண்டார்கள். அதன் பிறகு தேவன் வந்து அவர்களை விசாரித்ததுக்கு பின்பு தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் நேரத்திலே ஏதேனை விட்டு இவர்கள் துரத்தப்படுகிறார்கள். அப்போ the physical place சரீர பிரகாரமாகவும் தேவன் கொடுத்த அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போகிறார். எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை! ஆவிக்குரிய ஸ்தானத்தையும் இழந்தான், சரீர பிரகாரமாக தேவன் கொடுத்த அந்த தோட்டத்தையும், அவன் காத்துக்கொள்ள வேண்டிய தோட்டத்தையும் இழந்தான். இப்போ இன்னைக்கு நாங்கள் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே சொந்த சித்தப்படி, நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய நினைவுகளின்படி, நம்முடைய அறிவுகளின்படி ஒரு தேசத்தையோ அல்லது ஒரு பட்டணத்தையோ அல்லது ஏதோ ஒரு வேலை அல்லது ஒரு சபையை அல்லது எங்களுக்கும் விருப்பமான ஒரு ஊழியத்தை தெரிவு செய்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒட்டி கொண்டு போகலாம். தேவன் எதுவும் தடை செய்ய மாட்டார். ஆனால் அந்த வாழ்க்கையிலே திருப்தி இருக்காது. அடுத்தது, நாம் தேவனுடைய திட்டத்தை நாம் செய்து முடிக்க முடியாது. தேவன் தம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மகத்தான திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திலே நாங்கள் ஜீவிக்க வேண்டிய தேசம் அது முக்கியம், பட்டணம் மிக முக்கியம், இந்த சபை மிக முக்கியம், எவ்விதமான ஊழியம் மிக மிக முக்கியம். இவைகள் சரியாக இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையும் அவருடைய அபிஷேகம் அனாயிண்டிங் இது எங்களுக்கு கூட பாய்ந்து சென்று நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய பார்வையிலே நாங்கள் வெற்றி அடைந்தவர்களாக இருப்போம். உலகத்தின் பார்வையில் அல்ல. உலகத்தின் பார்வையிலே பவுலப்போஸ்தலனுடைய ஊழியம் ஒரு சாபம் நிறைந்த ஊழியம் அல்லது மிகவும் தேவையற்ற பிரச்சனைகளுக்கு கூட போக வேண்டியிருந்தது என்று நாங்கள் சொல்லலாம். இல்லை, மோசே, பவுல் எல்லாருமே தேவ சித்தத்துக்குள்ளாக கீழ்ப்படைந்து அவர்கள் சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிக்க தெரிந்து கொண்டார்கள். இயேசுவும் கூட அவர் பாடுகள் அனுபவிப்பது பிதாவினுடைய சித்தமாயிருந்தது. அப்ப இன்றைக்கு நாங்கள் எப்படி நாங்களுக்கு தேவனாலே விடப்பட்ட அந்த எங்களுக்குரிய அந்த இடத்தை நாம் கண்டுபிடிப்பது என்பதை நாங்கள் ஆராய போறோம். எபேசியர் 2 அதிகாரத்தில் நாங்கள் எல்லாரும் முன்பு பாவிகளாக இருக்கிற நேரத்திலே தேவனுடைய இரக்கமங்களை சந்தித்து எங்களை விடுதலையாக்கி நாம் ரட்சிப்படைந்தோம். 2:4 எபேசியர், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலே மரித்தவர்களாயிருந்த நம்மை அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் மூலமாய் உயிர்ப்பித்தார். கிருபையினாலே விடுதலை அடைந்தீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ஒரு விசுவாசியினுடைய ஆவிக்குரிய இடம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய சிங்காசனத்தை பகிர்ந்து கொள்கிறான். சபையை, விசுவாசிகளை, ரட்சிப்படைந்தவர்களை தேவன் இயேசுவுடனே அவர்களை இணைத்து அவரோடு மரித்து அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோட கூட எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார பண்ணியிருக்கிறார். இதுதான் ஆவிக்குரிய பிரகாரமான நிலை, the position spiritually. இந்த நிலையிலே நாம் இருந்து ஆண்டவருடைய வழிநடத்துதலிலே அவருடைய சரீரமாகிய சபையிலே நாம் இருக்க வேண்டிய அந்த இடத்திலே நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய திட்டமும் தேவனுடைய வரங்களும் எங்களுக்கு கூட கிரியை செய்யக்கூடியதாக இருக்கு. சபையில சும்மா எந்த சபையிலையும் ஜாயின் பண்ண முடியாது, அல்லது சும்மா ஞாயிற்றுக்கிழமை போய் வர தேவன் அழைக்கவே இல்லை. நீ தாசமாகம் போடலாம், நீ காணிக்க போடலாம், எதுவும் நீ பாசர கொஞ்சம் உதவி செய்யலாம், அதை பற்றி தேவன் சொல்லவில்லை. தேவன் உனக்காக திட்டமாக ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார், அதற்காக அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அவரே உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக இவைகளை செய்தார். எபேசியர் 2:10, ஏனெனில் நல்ல ஊழியங்களை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில், அதாவது அவர் ஏற்படுத்திய அந்த வேலைகளில், ஊழியங்களில் நாம் நடக்கும்படி, அதாவது நாம் அவைகளை செய்து கொண்டிருக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். தேவன் எங்களுடைய ஊழியங்களை முன்னதாகவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நாங்கள் ஊழியத்தை ஏற்படுத்துகிறதல்ல, நாங்கள் அவர் ஏற்கனவே ஏற்படுத்திய ஊழியத்தை கண்டுபிடிப்பது. We discover our calling and our ministry. We don't just invent something and then start doing it. ஆனால் ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்ட வேலையிலே சிறு காரியங்கள் நீ உண்மையாக இருந்தால் படிப்படியாக தேவன் உன்னை உயர்த்துவார். God will promote you. அல்லது நீ இருக்கிற பிள்ளையா சபையாக இருந்தால் மெய்யாகவே நீ மனுஷரை பிரியப்படுத்தாமல் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி, ஆவியானவரே எனக்கு வழிநடத்தும், நீர் புல்லுள்ள இடங்களில் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர், நீர் நல்ல மெய்ப்பன் சொல்லி விடைபடாத ஜெபம் பண்ணால் தேவன் நிச்சயமாக உனக்கு, நீ போய் இருந்து நீ இணைந்து வரங்கள் கிரியை செய்ய வேண்டிய அவருடைய திட்டம் நிறைவேற வேண்டிய அந்த இடத்தை கண்டுபிடித்து அந்த சபையிலே நீ பலப்பட்டிருப்பாய். இது மிக முக்கியம். ஆனால் எத்தனையோ பேருக்கு ஏதோ ஒரு சபையில் உட்கார்ந்து ஏதோ கொஞ்சம் தத்தம்சமாக போட்டுட்டு, காணிக்கையும் போட்டுட்டு, சரி ஏதோ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தன்னுடைய வாழ்நாட்களை முடித்து மறித்து போகிறார். இன்றைக்கும் ஜனம் அப்படியே போகுது, ஆண்டவரிடத்தில் போகிறது, பாஸ்டரிடத்தில் ஜெபம் பண்ணுறது, எல்லாமே அவர்கள் பிரச்சனை தீர்வதற்காக, தங்கள் பிள்ளைகள் காக்கப்படுவதற்காக, புருஷன் குடியை விடுவதற்காக, அல்லது பிள்ளைகள் நன்றாக பரீட்சையிலே தேறுவதற்காக, இவைகளுக்காகத்தான். ஆண்டவரை நாம் உபயோகப்படுத்துவோம், யூஸ் காட். ஆனால் அவருடைய காரியங்களிலே நாம் ஈடுபட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுத்து அவர் முன்னதாகவே தெரிவு செய்து அந்த ஊழியங்களிலே நிலைத்திருந்து அவைகளை செய்து கொண்டிருப்பது தான் தேவனுடைய சித்தம், அதுதான் அவருடைய விருப்பம், அதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆனால் என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். அதனாலே இந்த உலகம் எங்குமே இப்படிப்பட்டதான ஒரு நேரத்திலே அந்த 10 கன்னிகள் தூங்குறவங்க எல்லாம் தூங்கி போனாங்க. அனலும் இல்லை, குளிரும் இல்லை என்கிற நிலைக்கு வந்திருக்கிறது. தேவன் அந்த இடத்துல கிரியை செய்கிறார், தேவனுடைய ராஜ்யம் இறங்குறதாம், அநேகம் பேர் பிசாசின் வல்லமையில் இருந்து விடுதலை அடைகிறாள் அப்படி என்று யாருமே கேள்விப்படுகிறதில்லை. ஏதோ ஒரு பிரசங்கம், ஏதோ ஒரு பாடல்கள், ஏதோ ஞாயிறு ஆராதனை தொடர்ந்து, அல்லது மிட் வீக் ப்ரேயர் மீட்டிங், ஒரு வெனஸ்டே, அல்லது கொஞ்சம் செல் குரூப், அவ்வளவுதான். வேற ஒன்றுமே அங்கே இல்லை. எதுக்காக அழைத்தார், என்ன கொடுத்திருக்கிறார், எந்த இடத்துல நான் இருக்கிறேன், எந்த இதுதானா என்னுடைய தேசம், இதுதானா என்னுடைய சபை, இதுதானா என்னுடைய பட்டணம். எல்லாரும் அங்கிருந்து வாரணும் ஸ்காபரோக்கு வந்ததுனால அங்க கேட்ட உடனே சொல்லிடுவாங்க, ஐம் கோயிங் டு ஸ்காபரோ. சன முள்ளுக்க வந்து கொட்டுன்றது இங்க தான் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆண்டவர் குறிப்பாக உதாரணமாக அவன் ஓரவாக்க அல்லது வேற ஒரு சிட்டிக்கு அழைத்திருந்தான் சொன்னால் என்ன கதை? அப்படியான ஒரு குறிப்பான ஒரு நோக்கமும் திட்டமும் தேவனுக்கு இருக்கிறதா? நூற்றுக்கு நூறு வீதம். ஆனால் அவைகளை நாம் அறிந்து கொள்வதற்கு அந்த வழிநடத்துகளை பெறுவதற்கு அதை கிரையும் கொட்ட வேணும். நாங்கள் We must know the Holy Spirit. We must hear the voice of the Holy Spirit. We must be sensitive to Him. அவரோடு இணைக்கப்பட்டு மிகவும் நாங்கள் அவரை அவருடைய வாய்ஸ் அவருடைய சத்தத்தை குரலை அறியக்கூடியவர்களாக இருக்க வேணும். இணைந்து அவரோடு கூட நடக்க வேணும். அதுக்கு கிரியம் இருக்கிறது, அதுக்கு நேரம் கொடுக்க வேணும். அதுக்கு ஏன் எத்தனையோ காரியங்களை விட வேண்டி இருக்குது. அப்போ முன்னதாகவே இந்த ஆயத்தப்பட்ட இந்த ஊழியத்தை நான் பிடித்துக் கொள்ள வேணுமானால் சபையிலே, சரியான சபையிலே, தேவன் தெரிவு செய்த சபையிலே நாங்கள் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அங்கே இருந்து அதிலேயும் நாம் எவ்விதமான அந்த ஒரு சிறிய கூட்டத்தோடு எதுவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜபம் பண்ணி வழி நடத்தப்பட வேண்டும் ஆவியானவராலே. தேவன் தாமே நமக்கு தெரியாதவைகளை அங்கே வழிநடத்துகிறவர் மூலமாக, மெய்ப்பின் மூலமாக அல்லது அல்ல எல்டர்ஸ் மூலமாக ஆண்டவர் உன்னை அந்த இடத்துக்கு அழைப்பார். அந்த ஊழியத்தையும் கையிலே கொடுப்பார். யாரும் உன்னுடைய அழைப்பையும் ஊழியத்தையும் பறித்து கொள்ள முடியாது. நீ தேவனோடு கரங்கோத்து இருக்கிற நேரத்தில் பறித்து கொள்ள முடியாது. முதலாம் கொரிந்தியர் 12 அதிகாரம் மன்னிக்கவும் 12:14 சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? காதானது நான் கண்ணாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மூக்கங்கே? மூக்கால தானே மணக்கிறதே. தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். தேவன் தம்முடைய சித்தப்படி இந்த அவயவங்கள் எல்லாவற்றையும், ஒவ்வொரு அவயவத்தையும், எவ்ரி ஆர்கன், அந்தந்த இடத்திலே சரீரத்திலே வச்சிருக்கிறாராம். காது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது, மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது, வாய் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது, கண் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது, கை, அதாவது இருக்க வேண்டிய இடங்களிலே அது இருக்கிறது. தேவன் தாமே அந்த இடத்தை தயார் பண்ணினார். மனிதன் தயார் பண்ணுகிறதல்ல, தாய்தோப்பன் தயார் பண்ணுறதல்ல, அது தேவனாலே உருவாகும் நேரத்திலேயே அது அந்த இடம் தயார் பண்ணப்பட்டது. ஒவ்வொரு அவயவத்துக்கும் அந்தந்த இடம் சரீரத்துக்கு இப்படியானால் தேவன் விசுவாசிகளை இந்த சரீரத்துக்கு ஒப்படுகிறார். நாங்கள் ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். இது கிறிஸ்துவின் சரீரம். தலைதான் அவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. தலையும் சரீரமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அவர் நம்மை சகோதரர்கள் என்று சொல்கிறார். அவர் திராட்சை செடி, நாம் கிளைகள். அப்ப அந்த அவயவம் அந்த இடத்திலே சரீரத்திலே இருக்கிறதுனாலே தான் தேவன் கொடுத்திருக்கிற அந்த அவயவத்துக்கான வரம், த கிஃப்ட், கண்ணுக்கு பார்க்கும் வரம், காதுக்கு கேட்கும் வரம், அந்த வரம் கிரியை செய்கிறது. ஏன்? அந்த சரியான இடத்திலே இருப்பதனால். கண் காலிலே இருக்க முடியாது, அது தேவனுடைய திட்டமும் அல்ல. காது முதுகிலே இருக்க முடியாது. எங்களுடைய இந்த கை, உள்ளங்கையை எடுத்துக்கொள்வோம், அது தனியாக முழங்கால் பகுதியிலே இருந்து தொங்கிக் கொண்டிருந்தால் அதனுடைய தேவன் நியமித்த அந்த வேலையை செய்ய முடியாது. கொஞ்சம் சிந்தியுங்க. இன்றைக்கு எத்தனை விசுவாசிகள் பிள்ளையான இடங்களிலே, சபையிலே, அடுத்தது பிள்ளையான ஊழியங்களிலே, பிள்ளையான சகோதரர்களோடு இணைத்திருக்கிறார்கள். தங்களை. அதனுடைய வரம் கிரியை செய்ய முடியாது. இந்த கால்கள் முழங்கால இருந்து தோளில இருந்து தொங்கிக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? தேவன் அதை நியமிக்கவில்லை. எங்களுக்கு இது கக்க சிரிப்பாயிருக்கலாம், ஆனால் சபையிலே இப்படித்தான் இருக்கிறது. பொழியான சபை அல்லது பொழியான இடம் சபையிலே. தோட்ட வேலை செய்ய வேண்டியவர் மூப்பராயிருக்கிறார், அவருக்கு தோட்ட வேலைக்கு அனாயிண்டிங் கொடுத்திருக்குது. கேக்குறீங்க நான் சொல்றது? உதாரணத்துக்கு நான் சொன்னேன், வாய்தூபர் கூட்டம் நடத்த வேண்டியவர், அவரை எல்டர்ஸ்ல அதுலேயும் முக்கியமான இடம் கொடுத்திருக்குது. அவர் என்ன செய்கிறார்? எல்லாத்துக்கும் தடை பண்ணி கொண்டிருக்கிறார். அது கூட காசு, இது கூட, இந்த காசு எல்லாம் செலவழிக்கிறீர்கள். பிள்ளையான இடம் ஆகியினாலே அவருடைய தன் தேவன் அழைத்த ஊழியத்தையும் அதை செய்ய முடியாது. அந்த வரமும் கிரியை செய்யாது. நாம் சரியான இடத்தை கண்ட நேரத்திலே விசுவாசம், அந்த வரம் கிரியை செய்ய வேண்டிய விசுவாசம் தானாக அது வழிந்தோடும். எந்த பிரச்சனையுமே இருக்காது. ரோமர் 12 4 ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்களாய் அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே ஊழியம் இராதது போல, ஒரே தொழில், ஒரே வேலை இல்லாதது போல. உண்மைதானே? கண்ணுக்கு பார்க்கிற வேலை, காதுக்கு காக்கிற வேலை, மாற்ற முடியாது. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். அவயவங்கள் ஒன்றுக்கொன்று உதவி செய்கிறது, ஒன்றை ஒன்று கொல்லவில்லை, ஒன்றை ஒன்று சுரண்டவில்லை. கரம் உதவி செய்கிறது சரீரத்தை துப்புரவாக வைத்திருக்க, இல்லையா? தண்ணீர் அள்ளி கழுவுகிறது, துடைக்கிறது. இந்த கரம் தவிர்க்க முடியாதபடிக்கு காதை முறுக்கி கொண்டிருந்தால் எப்படி இருக்கு? நாங்கள் எப்பவுமே இந்த பிள்ளை காதை முறுக்குதுண்டு, முறுக்கி முறுக்கி சிவந்து போச்சு. அங்கேயோ பிரச்சனை இல்லையா? அது வேறு ஒரு ஆள் செய்கிறது போல இருக்குது. அந்த கடற்கரையில் இருந்தவன் கல்களை எடுத்து தன் சரீரத்தை கிழித்து கொண்டிருந்தான். அது மனுஷனல்ல, சாத்தான் செய்து கொண்டிருந்த வேலை. சிலர் தவிக்க முடியாமல் சதையெல்லாம் கடித்துக் கொண்டே இருப்பார்கள், கடி 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 என்று. சிலர் சொண்டை போட்டு கடித்து உதிப்பார்கள். இதெல்லாம் இயற்கைக்கு மாறான காரியங்கள். சரீரம் ஒவ்வொன்றுக்கு, அவயவங்கள் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று உதவியாயிருக்கிறது. ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். அப்போ இந்த அவயவங்கள் அதில் சரியாக இருக்கும் நேரத்தில் என்ன நடக்கிறது? 6 நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் ஒவ்வொரான வரங்களுள்ளவர்களாய் என்னபடினாலே நம்ம தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லக்கிறவன். அப்போ அந்த இடத்தை கண்டுபிடிச்ச உடனே இங்கேதோ வரங்களை பற்றி தேவன் பேசுகிறார். உன்னுடைய வரம் விசுவாசம் என்றால், திக்க தரிசனம் என்றால், எதுவாக இருந்தாலும் அது கிரியை செய்ய ஆரம்பிக்க போகிறது. இப்போ ஓராளும் அந்தந்த இடத்துல இருக்கிறார். மேசனை பிடிச்சி ஓடாய் வேலை செய்ய விடக்கூடாது, அல்லது ஓடாவியை பிடிச்சி மேசன் வேலை செய்யக்கூடாது. பிழைச்சிப்போம் எல்லாம். கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம் அவர்களுக்கு வேலை, ஆனால் அந்த வீடு அதோகதி தான். அதே மாதிரி தான் அதை விட மிக முக்கியமாக இருக்கிறது விசுவாசிகள் சரீரத்தில் இணைந்து சரியான இடத்துல இருப்பது. இந்த விரல்கள் எல்லாம் கரத்தில் இருக்கிறது, இந்த விரல்கள் முதுகலை ஓண்ட ஓண்டாக தொங்க முடியாது, அது சோடிச்ச மாதிரி இருக்கும். பலூன் கட்டி தொங்கி விடுறதா? தேவன் ஒவ்வொன்றையும் அந்தந்த இடத்திலே வச்சிருக்கிறார். ஏன்? அப்பத்தான் அது சரியாக அந்த கரைச்சலே உள்ளங்கையிலே இருந்து போய் எடுக்கக்கூடியதாக, பிடிக்கக்கூடியதாக எல்லாம் தேவன் அதை அமைத்திருக்கிறார். ஏன் இது நாங்கள் சாதாரண இயற்கையான காரியங்களை ஆண்டவர் விளங்கப்படுத்துறோம்? இதே மாதிரி தான் விசுவாசிகளும் சரியான இடத்துல இல்லையோ, சரியான இடம் என்று சொல்கிற பொழுது சர்ச்சில் பியூவில் போய் உனக்குன்ற ஒரு இடம் தெரிவு செய்கிறதா இல்லை. அந்த கதறையில் இப்போ சில நேரம் அந்த முன்னிட்டு வாங்க போட்ட கதறைகளாக இருக்கும், உடனே போய் அந்த இதை வச்சிருவாங்க. அப்படியா இல்லை? பெரிய சர்ச்சஸில் அப்படி இருக்கிறது. ஒரு யாரும் போய் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு விடுதலைக்கு ஜெபம் பண்ணுறதோ என்னமோ நமக்கு தெரியாது. இப்படியான பிரச்சனைகள் வாரது. கார்பாக்கும் அதே மாதிரி தான். நான் சொல்வது என்னென்னு கேட்டால், ஆவிக்குரிய பிரகாரமாக சரியான அந்த இணைப்பு நமக்கு தேவை. அந்த நேரத்திலே தேவன் உனக்கு கொடுத்த வரம், தேவன் அதுக்கு கொடுத்த அந்த அனாயிண்டிங், அபிஷேகம் அது உனக்குடாக பாய்ந்து சென்றே ஆகும். இதனால் தான் ஒரு அவயவம் இன்னொரு அவயவத்தோடு போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் போட்டி? கண் கண்ணுடைய வேலையை செய்யட்டும், காது காதுடைய வேலையை செய்யட்டும். சேர்ந்து இணங்கட்டும், இயங்கட்டும், அப்பந்த அபிஷேகம் வேலை செய்யும். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் நிலைத்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் எச்சரிப்பாக இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவன். இரக்கம் காட்டுறியா? உற்சாகத்தோடு செய். இரக்கம் செய்து உடப்பினால் காய்க்காத. அப்ப எங்களுடைய சரியான அந்த இடம் எடுத்த உடனே தேவன் ஏற்கனவே நம்மை எந்த வேலைக்காக அழைத்தாரோ அந்த அனாயிண்டிங் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உன்னை விடுதலை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரா? நீ சரியான இடத்துக்கு போனாதான் அந்த விடுதலை ஊழியத்தின் அந்த அனாயிண்டிங் உனக்குடாக பாயும். உனக்கே நீங்க விடுதலை ஊழியம், நீ இருக்கிற இடத்துல என்ன செய்ய போறாய்? பஸ் டிரைவருக்கு போய் விடுதலை கொடுக்க போறியா? அல்லது எந்த சீன திறத்த போறாய்? என்ன நடக்க போகிறது? அப்ப ஆண்டவரை இதுவரைக்கும் ஆண்டவரை நான் இப்படியே போக முடியாது, ஆனாலும் போகிறேன், என்ன செய்யட்டும்? இங்க இருக்க ரகசியம், தேவன் நமக்கென்று தேசத்தை, பட்டணத்தை, சபையை, அந்த சபையிலே சரியான ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி கோப்பா இருக்கிறான். கூட்டை விட்டு அலைஞ்சதுக்கு பிறகு குருவி வந்து திரும்பி பார்க்கறது கூட்டை காணும். இப்ப அந்த குருவிக்கு பெரிய திண்டாட்டம், அதுக்கு விளங்குறதே இல்லை. இது கூட எங்க போனது என்று யார்கிட்ட கேட்கறது? அதான் ஆண்டவர் அந்த ஊமை அந்த இதை எடுத்திருக்கிறார். உதாரணத்தை கன்ஃபியூஷன், குருவி அங்குமிங்குமாக பறந்து திரிகிறது, என்ன நடந்தது, எந்த பாம்பு வந்தது, என்ன குரங்கு வந்து எதை பிச்சது, என் கூட்டை காணோம், எங்கு நான் தங்குவேன் இந்த இரவிலே, இந்த மலை குளிரிலே என்றைக்கு நீ ஆராய்ந்து பார். எத்தனை வருஷம் ரட்சிப்படைந்து, எத்தனை வருஷம் நீ வேத படிப்பினைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய், கேசட்ஸுகள், எத்தனையோ ஊழியர்கள் வந்து போயாச்சு, இன்னும் எத்தனை பேர் வர வேணும், இன்னும் யாரை பார்த்து கொண்டிருக்கிறாய்? இன்னும் ஒரு கான்ஃபரன்ஸ் கிடக்குது, அது முடிய நான் ஊழியம் செய்வேன். அது முடியட்டும். அப்படியா? ஏற்கனவே ஆண்டவர் நிறைவான வெளிப்படுத்துதல்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கிழமையும் நீ பெற்றுக் கொள்கிறாய், கேசட்ஸ் வச்சிருக்கிறாய், நோட்ஸ் எடுக்கிறாய். ஆனா இன்னும் அவயவம் ஒன்றும் செய்யவே காணல. பேரலைஸ்டான ஒரு கால் மாதிரி, கிள்ளினாலும் ஒரு உணர்வும் இல்லை. கொஞ்சம் வாய்ப்புட்டு பேசுங்க, ஆமீன் சொல்லுங்க, ஆமீன். சபைகளின் நிலைமை, தேவன் அமைத்த அந்த இடத்துல இருந்தால் தேவன் ஏற்கனவே அதற்காகவே தானே அந்த வரத்தையும் அந்த அபிஷேகத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அது கிரியை செய்யத்தானே வேணும். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஆளுக்கும் வேதம் சொல்லுது 1 பேதுரு 4:10 உருவரமாவதில் இருக்குது. அந்த ஒருவரமும் கண்டுபிடிக்காம இன்னமும் இன்னமும் காரியங்கள் எல்லாம் ஓடி தெரியுது. சனம் சபைக்கு வாரது போறது, சும்மா காலையில கொஞ்ச நேரம் ஜெபம் வேத படிப்பு, இரவையில கொஞ்ச நேரம் ஜெபம் வேத படிப்பு, இடையில நிற்கவும் நேரம் இல்லை, இருக்கவும் நேரம் இல்லை, சரியாக ஒரு ஆளோட டெலிபோன்ல கதைக்கவும் நேரம் இல்லை. ஒரு லைன் இன்னும் ஒன்று வருது போல இருக்குது, கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க. அவங்களோட வந்தாச்சா, ஐயோ ஒரு ஃபாரின் கால் ஒன்று வருது, கொஞ்சம் பொறுங்க, இன்னொரு வேறொரு கால். அப்போ மற்றவரை கட் பண்ணிட்டு நான் வாரேன் இல்லையா? அப்படியான ஒரு பிஸியான டைமில் ஜீவிக்கிறோம். எப்படி வேலை செய்கிறது, எப்படி வரம் கிரியை செய்கிறது, எப்படி நாங்கள் இடத்தை எடுத்துக்கொள்வது, யோசிச்சு பாருங்க. ஆனா தேவன் அற்புதமான நேரத்தில் நம்ம அழைச்சிருக்கிறார். இது ஆத்தும ஆதாயம் செய்யும் அறுவடையின் காலம். இழுக்க வேண்டிய ஆத்துமாக்களை இருளில இருந்து ஒளியின் இடத்துக்கும் சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்குள்ளேயும் இழுக்க வேண்டிய நேரம். ஒவ்வொருவர் முக்கியம், ஒருவருக்கொருவர் நமக்கு தேவை. ஐ நீட் யூ அண்ட் யூ நீட் மீ. See, Benny needs all the other believers. Isn't that right? மற்ற ஊழியர்களும் தானே கண்ட்ரிபியூட், அவர்கள் போகலாம் விட்டாலும் அந்த பணத்தில் அவர் ஆச்சும ஆதாயம் செய்ய உலகெங்கும் செல்கிறார் இல்லையா? We need one another. இந்த அவயவங்கள் ஒன்றுக்கொன்று அவயவங்களாக இருக்கிறது, ஒருவருக்கு ஒருவர். It's not a one-man band. இது அறுவடை நேரம். அப்ப நாங்கள் எவ்வளவு கவனமாக ஆவியானவருடைய உதவியோடு வழிநடத்துதலோடு தேவ பயத்தோடு நாங்கள் தெரிவு செய்கிற காரியங்களை, தேசத்தை, பட்டணத்தை, சபையை, ஊழியத்தை நாங்கள் பண்ற நாளாந்து செய்கிற வேலை, God is concerned, நாம் தெரிவு செய்ய வேணும். தேவனுடைய ராஜ்யத்தை முதலிடம் வைத்து அதை முன்னாக வைத்து தெரிவு செய்ய வேணும். தேவனுக்காக காத்திருந்து அவருடைய வழிநடத்துதலை தெரிவு செய்ய வேணும். கொஞ்சம் பிழைக்கட்டும், நம்முடைய நித்தியம் பாதிக்கப்படும். சில நேரங்களால் நான் எந்த இடத்துல ஜீவிச்சாலே, எந்த சபையில் இருந்தாலே, அப்படி இல்லை. தேவனுடைய மகத்தான சுட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால், நான் சொல்கிறதை கொஞ்சம் கேளுங்க, அவர் முன்னதாகவே தெரிவு செய்து வைத்த, ஒதுக்கி வைத்த அந்த ஊழியத்தை பிடித்துக் கொள்ள வேண்டுமானால், நான் சொல்றது கேளுங்க. மோசே இந்த உலக சிற்றின்பங்களை அனுபவிப்பதை விட கிறிஸ்துவின் பாடுகளை அனுபவிப்பதையும் தேவனுடைய ஜனத்தோடு பாடுகளை அனுபவிப்பதையும் தெரிவு செய்தான். அதனாலே பார்வோனின் கையில் இருந்து அந்த இஸ்ரேல் ஜனத்தை வெளியால் கொண்டு வரதுக்கு தேவனாலே அவன் உபயோகிக்கப்பட்டான். God used him mightily. பயங்கர அற்புதங்கள் அடையாளங்கள் தேவன் அவன் மூலமாக செய்தார். இன்றைக்கு ஒவ்வொருவரும் நாங்கள் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறோம். வெரி ஸ்பெஷல், டோன்ட் கன்சிடர் யூஸ் ஜஸ்ட் ஆம் அ லேடி, நான் ஒரு பொம்பளை தானே, அல்லது நான் ஒரு தனியான ஒரு தாய், சிங்கிள் மதர், ஓ நான் ஒரு தனியாக ஒரு வாலிப பிள்ளை, no 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 nothing of that sort. You and God will make a great team. நீயும் தேவனும் மிக பயங்கரமான ஒரு டீம். தேவனோடு கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. With God nothing is impossible. Don't forget that word, with. தேவனோடு கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப நாங்கள் இப்படிப்பட்டதான காரியங்களை அறிந்து தேவனுடைய வழிநடத்துதலினாலே நாம் இவைகளை தெரிவு செய்தால் தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். ரோமர் 12 அதிகாரத்திலே அந்த முதலாம் வசனத்திலே, அப்படி இருக்கு சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நம்முடைய சரீரம், ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக தேவனாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் மீட்கப்பட்டதே. இப்பொழுது மறுபுறப்படைந்த அந்த நிலையிலே தேவன் கேட்கிறான், சரீரத்தை பலிபடுத்தலை வை, ஜீவ பலியாக. இந்த சரீரம் என்ன சாப்பிட வேண்டும், என்ன உடுத்த வேண்டும், எவ்விதமாக எங்கு போக வேண்டும், என்ன இடத்துக்கு போக வேண்டும், எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது நாங்கள் அல்ல. இது நான் சொல்ற நேரம் நாங்கள் மனதால் இதை எடுத்துக்கொள்ளலாமான, அது உண்மை. அதை தீர்மானிப்பது கர்த்தர். கர்த்தர் சரீரத்துக்குரியவரும், சரீரம் கர்த்தருக்குரியதுமாக இருக்கிறது. The Lord is for the body. And the body is for the Lord. நாங்கள் நினைத்தபடி என்ன செய்ய முடியாது. நீங்கள் செய்யலாம், கத்தர் விடுவார். ஏன், அவர் பலவந்தம் பண்ணுகிறவரா இல்லை? உன்னுடைய தலைமையிலையோ அல்லது உன்னுடைய சரீரத்தையோ உன்னுடைய எந்த ஒரு இது நினைத்தபடி நீ ஒன்றும் செய்ய முடியாது உண்மையிலேயே. ஏன், அவர் அதை தம்முடைய இரத்தத்தினாலே வாங்கி இருக்கிறார். உண்மை. He has bought with the blood. நமக்கு நாங்கள் விருப்பப்பட்ட இடத்து கொண்டு போகும், நாம் விருப்பப்பட்ட காரியங்கள் நீங்கள் சரீரத்தில் செய்கிறதுக்கு நமக்கு எனக்கு உரிமை இருக்குது. அப்படி வந்து நாங்கள் செய்கிறோம். ரெண்டாம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு, அதாவது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஐயா, என்ன காலம்? முரட்டாட்டம் மட்டும் ஜனங்கள் ஜீவிக்கும் காலம் இல்லையா? சாத்தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற காலம், சாத்தான் வஞ்சித்து கொண்டிருக்கிற காலம். ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்படியே நாங்கள் செய்கிற நேரத்தில் தேவன் சொல்கிறார், சரீரத்தை நீ ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிற நேரத்தில் நான் உன் மனதை புதிதாக்குறதுக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன். மனம் புதிதடையாமல் நாம் கடைசி மட்டும் தேவனுடைய திட்டத்துக்கு அந்த இடத்தை அடைய முடியாது. தேவன் பார்வோன் கையிலிருந்து ஜனங்களை விடுதலை கொடுத்தாலும் அவர்கள் தேவனுடைய திட்டப்படி கானானுக்குள்ளே போக முடியவில்லை. ஏன்? மனம் புதிதடையவில்லை. அவர்கள் தங்கள் நான் என்கிற ஆணவத்தினாலே, ஆத்மாவினாலே தங்கள் சொந்த சித்த உணர்ச்சிகளில் எப்படிப்பட்டிருந்தார்கள். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், நாங்கள் இங்கு வந்தோம், நாங்கள் முந்தியெல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம், என்னத்துக்காக நாங்கள் இங்கு வந்தோம்? தேவன் அங்கே என்ன இருந்தார்? பிரசன்னமாக இருந்தார். மோசை மூலமாய் வழி நடத்தினார். அக்னிஸ்தம்பம், மகஸ்தம்பம் எல்லாம் இருந்தது. ஆனால் அவர்கள் அதை பற்றி கவலை இல்லை. எகிப்திலே அங்கே பிரேத குழிகள் இல்லையா, சவக்காலை இல்லையா, என்னத்துக்கு இங்கே வந்தோம்? சொன்னால் சரி, நீங்கள் சவக்காலையும் நேரம் சாகர கதையும் தான் கைக்கிறீர்கள், அப்படியே நடக்கட்டும், உங்கள் விருப்பம் நிறைவேறுவதாக. எல்லாரும் அடைந்தார்கள். மனம் புதிதடையாமல் தேவனுடைய திட்டத்திலே நாம் போய் அங்கே நிலைத்திருக்க முடியாது. மனம் புதிதடையாமல், மனம் புதிதடைந்து நாம் மறுரூபம் அடையாமல் தேவனுடைய திட்டங்களை அறியவும் முடியாது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் முடியாது, தேவனுடைய அழைப்பை பிடித்துக் கொள்ள முடியாது. மிகுதியானது எல்லாமே ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி வாழ்க்கையிலே. ஆனால் பிசாசு ஒரு தன்னுடைய இந்த உலகத்தின் சமாதானத்தை கொடுத்து உன்னை வஞ்சித்து ஏதோ ஒரு சபைக்கு, ஆவிக்குரிய சபைக்கு தன்னும் போய் உட்கார்ந்து உன்னுடைய பாட்டிலே இருந்துட்டு நீ வீட்டுக்கு போகலாம், பாசிட்டிவ் சொல்லலாம், ஜெபம் பண்ணிட்டு சொல்லி என்னமோ உன்னுடைய வேலையை பார்த்துட்டு என்ன நடந்தாலும் ஏதாவது நீ கண்ணை மூடினால் அவர் கொண்டு ஒன்று தாப்பார்கள். அவ்வளவே தான். தேவன் எதற்காக உன்னை அழைத்தார், எதற்காக ரட்சிப்பு கொடுத்தான், எதற்காக அந்த வரத்துக்கு, நீ ஒன்றுமே உனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு எச்சனை பேர் அப்படி இருக்கிறார்கள் சபையிலே. எத்தனையோ பேர் சபை வல்லமையா இயங்காததன் காரணம் கைகள் கால்கள் அது இதெல்லாம் பார்சவாதம் வந்த மாதிரி கிடக்குது. நம்ம வார்டில் கிடக்கிற சில சனங்கள் மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்ட்ரோக் வந்து ஒன்று ஃபங்க்ஷன் பண்ணுகிறது இல்லை. அங்கே பிசியோதெரபி ஆக்கள் வந்து எல்லாம் போட்டு கையை கையை காலம் ஆட்டோ நம்ம பிடிக்கலாம் போட்டு அந்த விரல்களை எல்லாம் பாஸ்டர் செய்யணும் ஒவ்வொரு சண்டையும். எவ்வளவு தான் கிரிக்கி போட்டு விட்டாலும் அந்த கை அப்படியே மெதுவாக போய் மடிஞ்சு அப்படியே போயிருது. உண்மை சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அல்லது இருக்கிற பட்டணங்கள் தலைகளாக வேணும். உள்ளது 10 பேர் தானே அந்த நேரத்தில், அது 11 பேர் அதில் அவியான வந்து இறங்கினது தலை. என்ன பிரச்சனை நடந்தது? 2, 3, 4, 5, 6 அதிகாரங்களை வாசிங்க. ஒன்று மாறி ஒன்று பிரச்சனை ஆதிச்சபைக்கு. அபிஷேகம் அந்த பயங்கரமாக இருந்தது. பட்டு சிறையில் போட்டார்கள், ராத்திரியில் ஆண்டு விடுதலை கொடுத்தார் தேவதூதனை அனுப்பி. தேவதூதனுடைய நிழலே காண முடியாது. இப்பொழுது இப்போ சனமெல்லாம் காண்றது ஹலோவின் பிசாசுகளை. சரி, அப்போ தேவனுடைய சுத்தத்தை நாங்கள் மனம் புதிதாகி மறுரூபம் அடையும் உள்ளாக அந்த நிலையிலே தான் அறிந்து கொள்ள முடியும். எப்படி? நன்மை என்று அறிந்து கொள்கிறோம். ஓ, திஸ் இஸ் ரியலி குட். இட்ஸ் இன் ஸ்டேஜஸ் ஆர் ரிவீல்ட் இன் ஸ்டேஜஸ். படிப்படியாக தேவன் வெளிப்படுத்துகிறார். அது பிரியம். ஓ, இட்ஸ் அக்செப்டபிள், ஐ லைக் இட். ஃபர்ஸ்ட் யூ சே திஸ் இஸ் குட். Or in your language, you say you are cool, whatever. அடுத்துதான் இது சொல்கிறா, இது பிரியமா இருக்கிறது. I can accept this, really, this is. And அடுத்ததாக அறிகிறாய், ஓ, இட்ஸ் பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட், பரிபூர்ணமானது. This is excellent. ஏன்? அதுதான் வாழ்க்கையின் திட்டம். அதற்காகவே நீ இந்த உலகத்துக்குள்ளே வந்தாய். எதற்காக பிறந்திருக்கிறாயோ அந்த காரியத்தை நீ செய்யும் பொழுது நீ தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறாய். சூரியன் சிருஷ்டிக்கப்பட்டது ஒளி கொடுப்பதற்காக, பூமி சிருஷ்டிக்கப்பட்டது மனிதனுக்காக, மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவுக்காக. சகலதும் அவராலும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. என்ன செய்கிறோம் நாங்கள்? தேவதூதர்கள் உங்களை விட பெரியவர்களால தேவதூதர்கள் நீங்கள் படிக்கும் நேரத்திலே நீங்கள் கலந்து கொள்ளும் காரியங்களை அறியாவலா இருக்கிறார்கள். நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்த பிரகாரம் அவர்கள் ஒரு காலத்திலும் இம்மையிலும் மறுமையிலும் அறிய முடியாது, உரசிக்க முடியாது. அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று கேட்டால், ஒரு 2-3 குழந்தைகள் பெற்றவள் தன்னுடைய நோவை குறித்து மெலடியின் இடத்துல போய் சொல்லிக் கொள்கிறாள். அந்த மெலடி அறிய முடியுமா? அப்படி உணவும் கத்துனீங்களா? ஓ, ஒன்று பண்ண முடியா, அறிய முடியா? அதே விதமாகத்தான் தேவதூதர்களும், உன்னை தேவன் குறிப்பாக அழைத்தார், என்னையும் அழைத்தார். இந்த காலகட்டத்தில் தாம் அந்த அழைத்த வேலையை செய்து கொண்டிருந்து அவர் வருகையிலே நாம் அதை முடிப்பதற்கு. ஆனால் இதற்கு சாக்ரிஃபைஸ், ஒருத்தல்கள் நிச்சயம் உண்டு. இயேசு தொடக்கம் எல்லாருமே ஒருத்தல் செய்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். வேத புத்தகத்தில் ஆராய்ந்து பாருங்க. தமிழை சொல்வார்கள், பச்சை தண்ணியில் பலகாரம் சுடையலாதுண்டு. நீ சொல்லுகிறாய், இல்லை நான் சுட்டு பார்க்குறேன். ஆண்டு சொல்கிறார், சுட்டுக்கொண்டே இரு, நான் வரும் வரை சுடு, கடைசியாக நீயும் அதுக்குள்ளே குதிக்கலாம். இது உண்மை. Without self-denial, without taking up the cross. எங்களை நாங்களே வருத்து இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னால் போகாவிட்டால் we can never know the call of God. தேவனுடைய அழைப்பை அறியவும் முடியாது, தேவனுடைய இடத்தை அடையவும் முடியாது, தேவனுடைய அவர் விட்ட அந்த ஆவிக்குரிய ஸ்தானமோ சரீர பிரகாரமான தேசமோ இடமோ சபையோ ஒன்றும் நாம் அறிய முடியாது. ஏன்? நாங்கள் எங்கள் உள்ளான நான் என்கிற அந்த ஆத்மாவினாலே நாங்கள் பிடிபட்டவர்களாக இருப்போம். That's the prison. அதுதான் பிரிசன். இந்த பந்தய பொருளுக்கான ஓராக்கள் இருக்கிறாங்களே ஆத்லீட்ஸ், சில போல இந்த ஒலிம்பிக்ஸ்ல எல்லாம் அவங்க எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாகவே அவங்க ஆயத்தம் பண்ண துவங்கிடுவாங்க. அத பாருங்க, அந்த நேரத்தில் இருந்திருக்குது ஏதோ ஒரு ஒலிம்பிக்ஸ். பவுல் முதலாம் குறிஞ்சி 9 அதிகாரத்தில் சொல்றான், இருக்கிறீங்களா? வசனம் 1 கொரிந்தியர் 9:24, பந்தய ஓட்டத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனாலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிய மாட்டீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை எடுக்கமாய் இருப்பார்கள். பார்த்தீங்களா, எல்லாவற்றிலேயும். அதாவது அவங்க வாசிக்கிற புத்தகம், அவங்க கேட்குற காரியங்கள், பாடலோ அல்லது வேறு காரியங்களோ, அவங்க சேர்ந்து கொள்கிற நண்பர்கள் அல்லது வேறு யாரோ, அவங்க போகும் இடங்கள், எப்படி அவர்கள் நேரத்தை செலவழிக்கிறார்கள், எல்லாம் முக்கியம். அதற்கரிய காரியங்களையும் பார்த்து கொண்டு தெரிவார்கள். யார் இந்த ஆண்டிலே இப்படியான இந்த நான் ஓடுகிற இந்த ஓட்டத்தை ஓடி வெற்றி பெற்றார்கள், எப்படி அவர்களுடைய வாழ்க்கை அமைந்தது. இன்றைக்கு எத்தனையோ தேவ மனுஷர்களுடைய சுயசரிதை அடங்கிய புத்தகங்கள் இருக்குது. உதாரணமாக ஜான் வெஸ்லி, ஜான் ஜி லேக், இப்படி கணக்க பேருடைய புத்தகங்கள் இருக்கிறது. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் தமிழிலையும் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். இவர்களை அநேக பேர் வாசிக்கிறார்கள். என்ன விதமாக இவர்கள் ஜீவித்தார்கள், எவ்விதமாக அவர்கள் காலையில் எழுந்து மாலை படுக்கைக்கு போகும் வரை எப்படி தேவனோடு சஞ்சித்தார்கள் என்று எல்லாம். அப்ப இந்த பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் அத்லெட்டிக்ஸ், இது இப்படியா இருந்தால் அவர்கள் அழிவுள்ள அந்த முடியை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமும் அழிவில்லாத முடியை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பாத்தீங்களா, அது அழிஞ்சு போற இது. ஆனால் நாம் அழிவில்லாத ஒரு ரிவார்டு ஆண்டவர் கொண்டு வருகிறார், ஒரு கிரீடம். அதாவது எவ்விதமான ஒரு ஸ்தானத்தை, எவ்விதமான ஒரு நித்தியத்துக்குமான ஊழியத்தை அவர் கொடுக்க போகிறாரோ நாம் அறியோம். ஏனென்றால் அதை சொல்கிறார் இல்லையா, உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தபடியினால் இன்னும் வேறு 5 பட்டணங்களுக்கு நீ அதிகாரியார் இல்லையா? So there is a ruling. இன்னும் பலருடைய எண்ணம் என்ன, நாங்கள் மோட்ச ராஜ்யத்திலேயே தங்க போகிறோம், எல்லாம் மோட்சம் பூமிக்கு வருகிறது, புதிய வானம் புதிய பூமி சிருஷிக்கப்படுகிறது, பூமி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், ஜனங்கள் பூமியிலே தான் ஜீவிப்பார்கள், தேவன் அவர்களோடு கூட சஞ்சரிப்பார். இந்த காரியங்கள் இப்படியா இருக்கிறது, எவ்வளவு முக்கியம் என்றது பாருங்க. பிள்ளையான தேசத்தில் இருக்கலாம், பிள்ளையான சிட்டியில் இருக்கலாம், பட்டணத்தில், பிள்ளையான சர்ச்சில் இருக்கலாம், பிள்ளையான ஊழியத்தில் இருக்கலாம், பிள்ளையான வேலை செய்து கொண்டு இருக்கலாம். நீ நாளாந்தம் இவைகளை நாம் முக்கியத்துவம் கொடுக்காது இருக்கிறபடினாலே எங்கள் வாழ்க்கை விரக்தி அடைந்து வல்லமையற்றதாக, எங்கள் வரம் கிரியை செய்யாது, அபிஷேகம் எங்களை விட்டு புறப்படாது, திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை ஜீவித்து இன்னும் சாத்தானினுடைய இந்த உலக சமாதானத்தையும் பெற்று வஞ்சிக்கப்பட்டவர்களாக சபையில் இருந்து நாங்கள் சாகலாம். But you are not fulfill the plan of God for your life. If you want to know the plan of God, you can and I can. It's costly. It is costly. We need to follow Jesus according to his rules அவருடைய திட்டப்படி, அவருடைய நிபந்தனைகளின்படி நாம் அவரை பின்பற்ற வேண்டும். எனக்கு அநேகம் பேருக்கு கிறிஸ்து தேவை, அவருடைய சிலுவை தேவையில்லை, அவருடைய வல்லமை தேவை. பாடுகளை உதர்கிறார்கள், சிலுவைக்கு பகைஞராயிருக்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட ஜீவியம்தான் தேவனுடைய அழைப்பையும் இடத்தையும் எல்லாவற்றையும் கண்டுகொள்ளும். ஒவ்வொருவரும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும். பவுல் மட்டும் சொன்னா அவனுக்கு மட்டும்தானா? சுவிசேஷத்தை நான் அறியாமல் அறிவிக்காமல் விட்டால் எனக்கு ஐயோ. தேவன் ஒவ்வொரு விசுவாசியின் இடத்திலும் நிச்சயமாய் அவர் இந்த காரியத்திலே நியாயம் தீர்ப்பார். God will require the blood of the sinner in our hands. பாவிகளின் இரத்தத்தை நம்முடைய கையில் ஆண்டவர் கேட்பார். ஏன்? உனக்கு தெரிந்தது வெளிச்சம், உனக்கு அறிவிக்கப்பட்டது சுவிசேஷம், நீ ரட்சிப்படைந்தாய், இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து ஏன் கவலையற்றதாய் இருந்தாய்? உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வீடு, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய பிள்ளையின் ஆசீர்வாதம், உன்னுடைய சௌகரியம், நீ எடுக்கும் பணம், உன்னுடைய எல்லாம் சுற்றாடல், இவைகள் தான் உனக்கு மிக முக்கியமாக இருந்தது. நல்லது. ஆண்டவர் என்ன செய்வார்? சரிய மோர்தகாய் எஸ்தருக்கு சொன்ன மாதிரி, நீ மௌனமாக இருந்தால் யூதர்களுடைய விடுதலை இன்னும் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கும், ஆனால் நீயோ என் குடும்பமும் நீ தப்ப முடியாது. நீ என்ன செய்வாய்? அடிக்கடி ஒரு நாளிலே இடையிடையே ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்திலே கேட்பாய், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? நான் இருக்கும் தேசம் சரிதானா? நான் இருக்கும் பட்டணம் சரிதானா? நான் இருக்கும் சபை சரிதானா? என்னை வழிநடத்தும், தயவு செய்து எனக்கு சொல்லித்தாரும், நான் விட்ட பிள்ளைகளை எனக்கு மன்னியும், ஆண்டவரே எனக்கு இறங்கும், என்னை மன்னித்தரலும், என் முரட்டாட்டத்தை மன்னியும், என்னுடைய அறிவில்லாத இந்த தனத்தை எனக்கு மன்னியும், காரியங்களை என் கரத்தில் எடுத்து நான் எடுத்துக்கொண்டு தீர்மானங்கள் எடுத்த நேரங்கள் எல்லாவற்றையும் எனக்கு மன்னியும், என்னை திருத்தும், ஆண்டவரே நீர் விரும்புகிற இடத்துல என்னை கொண்டு போய் சேர்த்தரலும் என்று நீ சொல்லுவாய்? அடிக்கடி ஜெபம் பண்ணுவாய்? Can you? Will you pray that way? நீ அவருக்கு முன்பாக உன் இருதயத்தை ஊற்றுவாய். தேவனை ஒரு அளவாக அறிந்த வரை என்கிற ஒரு அவருடைய பிள்ளை என்கிற இதிலே நான் உங்களோடு பேசுகிறேன். நாம் கேட்காவிட்டால் தொடர்ந்து தேவன் மறுமொழி கொடுக்கவே மாட்டார். பவுல் அப்போஸ்தலன் கேட்கும் வரை நான் என்ன செய்யட்டும் ஆண்டவர் என்று அந்த தமஸ்க தெருவில் இயேசு அதற்கு முன் சொல்லவே இல்லை. God will never. தாவீது கேட்கும் வரை நான் போகலாமா எருசலேமுக்கு? ஆம், நீ போகலாம். அதன் பிறகு ஒன்றுமே பேசவில்லை. எந்த பட்டணத்துக்கு நான் போகட்டும் ஆண்டவரே? எப்ரானுக்கு போ. இது ஆண்டவர்களே ஒரு காரியம். அவர் யாரையும் பலவந்தம் பண்ண போறதில்லை, யாரையும் படுக்கிற நேரம் கூட்ட போறதில்லை, தட்டி எழுப்ப போறதும் இல்லை. ஏன் நீ தூங்குறாய்? அஞ்சு மணி தியாலமாக இன்னும் முடிஞ்சு போச்சு. இல்லை, எவரையும் அவர் பலவந்தம் பண்ணுகிறார். ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஜென்டில்மேன். காட் தி ஃபாதர், காட் தி சன், அண்ட் காட் தி ஹோலி ஸ்பிரிட் நெவர் ஃபோர்ஸ் எனி ஒன். பலவந்தம் பண்ணுவது பிசாஸ். ஆயினாலே உடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார். தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணின இந்த ஊழியத்தை செய்ய உனக்கு மனதாக இருக்கிறதா? கிரையம் கட்ட நீ ஆயத்தமா? நிச்சயமாக தேவன் உனக்கு அதை வெளிப்படுத்துவார். He will reveal it. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நான் ரட்சிப்படைந்த அக்கறைய ஒரு ரெண்டரை வருடங்கள் நான் தொடர்ந்து அழுகையில் தான் கட்டேன். வீட்டிலேயும் நெருக்கம், வெளியிலேயும் நெருக்கம், பணமும் போதாது, நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவரை ஏன் அழைத்தீர்? எதற்காக? ஏன் இந்த ரட்சிப்பை கொடுத்தீர்? ஏன் எனக்கு இந்த வார்த்தையில வாஞ்சியை நீர் போட்டீர்? சொல்ல மாட்டீரா? உடனடியாக எந்த மறுமணியும் கிடைக்கவில்லை. படிப்படியாக கதவுகள் திறந்தது. ஆனால் எப்பொழுது நம்முடைய கரத்திலே தேவனுக்கு காத்திருக்காமல் காரியங்களை எடுத்து நாம் ஒரு இடத்தையோ அல்லது ஒரு ஊழியத்தையோ தெரிவு செய்கிறோமோ, நாம் ஒரு இஷ்மவேலை கொண்டு வருவோம் என்பது நிச்சயம். தேவன் இஷ்மவேல் பிறப்பதை தடை பண்ணினாரா? கரிச்சுதவை ஏற்படுத்தினாரா? ஆகாருக்கு இல்லை. தேவன் இரக்கம் நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர். அவர் உயிர் கொடுக்கும் தேவன், உயிரை கொள்கிறவர் அல்ல. இதனாலும் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நாம் பிறந்தது ஒரு நோக்கம் உண்டு. பிலாத்துக்கு மறுமொழி கொடுக்கும் நேரத்திலே இயேசு சொன்னார், நீ ராஜா வாண்டு கேட்டதுக்கு பிலாத்து மறுமொழியாக சொன்னார், இதற்காகவே நான் பிறந்தேன். For this reason I was born. நமக்கு தெரியவன் நான் எதற்காக பிறந்தேன், ஏன் நான் இன்னும் உயிர் வாழ்கிறேன், எதற்காக தேவராட்சியத்தை, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் எனக்கு அறிவிக்கப்பட்டது, இந்த செய்தியும் நான் எதற்காக கேட்கிறேன், ஏன் இந்த செய்தியும் என் கரத்திலே கொடுக்கப்பட்டது, எதுவும் தற்செயலாக நடக்கவில்லை. Nothing took place by accident. தேவன் சரியாக தீர்மானித்து இந்த செய்தி நீ கேட்கும்படிக்கு இந்த சீரியல், இந்த கேசட்டை உன் கரத்திலே கொடுத்தார். ஒரே ஒரு ஜீவியம் சீக்கிரம் கடந்து போகிறது. இயேசுவின் வருகை மிகவும் நெருங்கிவிட்டது. சபையடுபடுதல் இந்த நேரத்திலும் நடக்கலாம். இன்னமும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எத்தனை ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறாய்? எத்தனை குடும்பங்களுக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறாய்? செய்தி அடங்கி ஒரு கேசட் அல்லது சீடியை நீ அனுப்பியிருக்கிறாய்? அல்லது அவர்களுக்காய் ஜெபம் பண்ணி எப்படியும் அவர்களை சந்தித்திருக்கிறாய்? அல்லது சாதாரண ரட்சிப்பு அடையாத இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களைப் போல காலையில் கொஞ்ச நேரம் ஜெபம், மாலையிலும் ஜெபம், கொஞ்சம் வேத படிப்பு வாசிப்பு, அதுக்கு பிறகு நாள் முழுவதுமாக அவர்களுடைய நாளாந்த வேலை, அவர்கள் குடும்பம், அவர்கள் பிள்ளைகள், அவர்களது பிரச்சனைகள் எல்லாவற்றிலையும் மூழ்கி ஏதோ நாளாந்து தங்களுடைய ஜீவியத்தை கடத்தி கொண்டிருக்கிற சகோதரன் சகோதரி மாதிரி நீ இருக்கிறாயா? இன்றைக்கு தீர்மானம் எடு, முடிவெடு, அதற்காக காரியங்களை ஏற்படுத்து, செய்ய வேண்டியதை செய், காலத்தை பின்போடாதே. உள்ளது ஒரே ஒரு வாழ்க்கை, உள்ளது ஒரே ஒரு சரீரம். எத்தனையோ பேருக்கு சரீரத்திலே சுகம் இல்லை, அவர்கள் யாரிடத்தையும் போகவும் முடியாது, நற்செய்தியை அறிவிக்கவும் முடியாது. ஆனால் நமக்கும் இயலும். இயேசுவை அறியாதவர்கள், அவரை விசுவாசிக்காதவர்கள் நரக பாதாளத்தை அடைவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமே இல்லை. ஆனால் அவர்களுடைய இரட்சப்படி நம்முடைய கரத்தில் என்பதை மறக்கக்கூடாது. நாங்கள் ஊக்கமான வேண்டுதல்களின் மூலமாக, ஜபத்தின் மூலமாக சரியான சகோதரர்களோடு இணைந்து கொண்டு எந்த இடத்துக்கு போறோன்னு தெரியாம, தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்காம, வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காம, அதையும் இதையும் பேசிக்கொண்டு திரிகிற பேரளவு கிறிஸ்தவர்கள், அல்லது மறுபுறப்பட இந்த கிறிஸ்தவர்கள், அல்லது செலவழியில் அன்னிபாஷையும் பேசலாம், இவர்களோடு நீ கலந்து கொண்டு இருக்கிறதுனாலே உன்னுடைய சித்த, தேவனுடைய சித்தத்தை நீ நிறைவேற்ற முடியும். If you are joining with somebody, they are going nowhere and you are going nowhere. தேவன் திட்டத்தின் தேவன், நோக்கத்தின் தேவன். அவர் இரக்கம் கொண்டதனாலே நாம் ரட்சிப்புக்குள்ளே வந்தோம். இது ஒரு பெரிதான காரியம். ஆனால் ரட்சிப்பு ஒரு பாதை, the path of salvation. Righteousness is a path. அது நிற்கிற இடம் அல்ல, அது போய்கொண்டிருக்கும் பாதை. நாம் நிற்கிறோமா அல்லது தொடர்ந்து போகிறோமா, இயேசுவை பின்பற்றுகிறோமா? நேற்றை விட இன்றைக்கு வெளிச்சம் கூடவா? நீதியின் பாதை அது உதிக்கிற சூரியனை போல மத்தியானம் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல இருக்குமா? உன் இடத்தை நீ அடைந்து கொள்ளவன். ஆவிக்குரிய இடம் சரீர பிரகாரமாக தேவன் உனக்கு அமைத்த தேசம், பட்டணம், சபை எல்லாம் மிக முக்கியம். பிதாவே, இந்த நாளிலும் உமது வசனத்தை கேட்ட இந்த பிள்ளைகளை, இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த தகப்பன், இந்த தாய், நீராகவே ஆயத்தம் பண்ணி இந்த செய்தியை நீர் அனுப்பினபடியா தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் அவர்கள் உள்ளத்திலே கிரியை செய்து நீர் அழைத்து அந்த அழைப்பின் அந்த இடத்திலே சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமும் அவர்கள் அதை அடைந்து நீர் கொடுத்த வரமும் கிரியை செய்யத்தக்கதாக உம்முடைய நாமம் மகிமை அடையவும் நீர் ஏற்கனவே ஏற்படுத்திய ஊழியம் எபேசியர் 2:10 அது நிறைவேறவும் செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதங்களை எடுக்கிறோம். ஆமேன்.